இந்த சஹீஹான ஆதாரத்துக்கு, நல்ல கவனிங்க, சஹீஹான ஆதாரத்துக்கு அக்கல், இந்த அறிவு இருக்கு பாருங்க, புரியுதா? இந்த அறிவு ஒரு காலும் முரண்படாது. இது ஒரு முக்கியமான அடிப்படைகள், கட்டம் போட்டு எழுதி வச்சுக்க வேண்டியது, புரியுதா? அல் அக்லு அல் அக்லு சஹீஹ் லா யுஆரிது அன்னக்ல சஹீஹ். அல் அக்லு சஹீஹ் லா யுஆரிது அன்னக்ல சஹீஹ். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் திரும்ப திரும்ப தங்களது மாணவர்களுக்கு சொல்லித் தருவாங்க. என்ன, சரியான அறிவு சரியான ஆதாரத்திற்கு முரண்படாது. சரியான அறிவு அல் அக்லு சஹீஹ் என்றால் சரியான அறிவு. லா யுஆரிது, லா யுஆரிது, யா ஐன் அலிஃப் ரா கஸ்ரா வாது, லா யுஆரிது அன்னக்ல சஹீஹ் நூன் காஃப் லாம் அஸ்ஸஹீஹ். சரியான அறிவு சரியான ஆதாரத்திற்கு முரண்படாது. ஆதாரம் சரி என்றால், அறிவும் சரியான அறிவு என்றால், ரெண்டுத்துக்கு இடையில முரண்படாது. அப்படி முரண்பாடு இருக்கு என்றால், உதாரணத்துக்கு ஆதாரம் சரி அறிவு சொல்லுது தப்புன்னு சொல்லிட்டு, இப்ப எது தப்பு? அறிவு தப்பு, முடிச்சு. புரியுதா இல்லையா? ஆதாரம் பலவீனமாக இருக்குமே ஆனால் ஆதாரம், இப்ப அறிவு அதற்கு முரண்படுகிறது என்று சொன்னா இது பேச்சே கிடையாது. ஏன், பலவீனமான ஆதாரத்தை நம்ம மார்க்கமாக எடுத்துக்கிறதே கிடையாது. பலவீனமான விஷயங்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்றதே கிடையாது. அதனால அறிவு முரண்படுது, நான் ஏத்துக்க மாட்டேங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நாம் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, நாம் நம்முடைய கொள்கையை சஹீஹான ஆதாரங்களின் மீது தான் அமைக்கிறோம். இது ஒரு முக்கியமான வித்தியாசம் நமக்கும் வழிகட்ட கூட்டத்தார்களுக்கும் இடையில. வழிகட்ட கூட்டத்தார்கள் பல வகையில் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த தௌஹீத் ஜமாத்து, அப்புறம் வந்து இப்போ இவங்க, அப்புறம் இந்த ஐஎஃப்டி ஜமாத்து, இதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் முழத்தஜிலா, ஹாரிஜியா, அந்த மாதிரி ஜஹ்மியா, கதரியா, முர்ஜியா, நிறைய கூட்டம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மார்க்க ஆதாரங்களையும் ஒத்துப்பாங்க, அதே நேரத்தில் எல்லாத்தை விட எங்கள் அறிவையும் நாங்கள் முன்னாடி வைப்போம்னு சொல்லுவாங்க. நாம் மார்க்க விஷயங்களில் எதை மட்டும் ஆதாரமாக ஏற்றுக்கிறோம், சஹீஹான ஆதாரங்களை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அறிவை இந்த ஆதாரத்தை புரிகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். ஆதாரம் வரைக்கும் போய் சேருவதற்கு தான் அறிவு. எது வரைக்கும் போய் சேர்றதுக்கு அறிவு? ஆதாரங்கள் வரை போய் சேருவதற்கு தான் அறிவு. ஒன்ஸ் எங்களுக்கு ஆதாரம் வரைக்கும் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம்னா எங்க அறிவை மிஞ்சியது ஆதாரம் முடிச்சிடும். அந்த ஆதாரத்தை செயல்படுத்துறதையும் நம்பிக்கை கொள்வதிலையும் தான் நாங்கள் இந்த அறிவை வந்து யூஸ் பண்ணுவோம், புரியுதா? அந்த ஆதாரத்தை குத்தி காட்டுறதுலையோ, அந்த ஆதாரத்தில் குழப்பம் பண்றதுலையோ, அந்த ஆதாரத்தில் குதர்க்கம் பண்றதுலையோ, அந்த ஆதாரத்தை விமர்சனம் பண்றதுலையோ, அந்த ஆதாரத்தை அப்படி இப்படின்னு போட்டு உழப்புறதுலையோ நாங்க அறிவை யூஸ் பண்ண மாட்டோம். அறிவை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், புரியுதா? சோப்பு அதுல மூஞ்சில போட்டா மூஞ்சி சுத்தமாகும்னு சொல்றாங்க. கண்ணை கொஞ்சம் அழுக்குன்னு கண்ணை வச்சு தேய் தேய் தேய்ச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த டெட்டால் இருக்குமா, டெட்டால் பிளீச்சிங்லாம் இருக்கா இல்லையா, என்ன சுத்தப்படுத்தணும்னு இருக்கு. ஒருத்தன் மூஞ்சில் ஊற்றி சுத்தம் பண்ணிக்கிறான், வாயில் ஊற்றி சுத்தம், கண்ணில் ஊற்றி சுத்தம் பண்ண என்ன ஆகும்? புரியணும், ஒன்னொன்னுக்கும் ஒரு இடம் இருக்கு, ஒரு ஏவல் விளக்கல், ஒரு தகுதி இருக்குது, அது புரியணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத் ரப்பீ ஜிதனி இல்மா. அப்போ ஒரு கூட்டத்தார்கள் மார்க்க ஆதாரங்களில், மார்க்கத்தை பின்பற்றுவதில் ஆதாரங்களையும் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு மேல அறிவையும் கொண்டு வந்து ஏத்துக்கிறாங்க, புரியுதா? இதுவும் வழிகேடு, சரியா? இன்னொரு வகை கூட்டம், மார்க்க ஆதாரங்களை நாங்க ஏத்துப்போங்க, அறிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், எப்படி சொல்றாங்க. இந்த கூட்டத்துடைய பிரச்சனை என்னன்னா, யோ சஹீஹ், தஈஃப், ஹசன், கவி, தஈஃப், இப்பெல்லாம் பிரிக்காத, ஹதீஸ்னு எது வந்தாலும் நாங்கள் நம்புவோம். சஹாபி சொல்லிட்டாருன்னு எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம். ஒரு இமாம் சொல்லிட்டாருன்னு எது தெரிஞ்சாலும் நாங்கள் ஏற்றுப்போம். அவுளியா என்று அறியப்பட்டவர் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அவர்கிட்டருந்து என்னென்ன அறிவிப்புகள் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே நாங்கள் நம்புவோம், எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுப்போம். இதுவும் என்ன? இதுவும் வழிகேடு. புரியுதா? இப்ப உங்களுக்கு முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு. ஒரு பாதை இந்த ஓரம், ஒரு பாதை இந்த ஓரம். ஒரு பாதையில் போகக்கூடிய பாதையில் ஒரு ரெண்டு ஓரம், ஒரு ரெண்டு கூட்டம். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? எங்களுக்கு சரியான ஆதாரமா இருந்தாலும் கூட நாங்கள் அறிவோட ஒத்து பார்த்து தான் ஏத்துப்போம் சொல்லுது. ஒன்று, எங்களுக்கு பலவீனமான ஆதாரத்தை விட்டுருவோம். சரியான ஆதாரம் என்று எங்களுக்கு முடிவு செஞ்சிட்டாலும் கூட நாங்கள் என்ன செய்வோம்? அறிவை முதல்ல வச்சு, என்ன அறிவு தான் எங்களுக்கு வழியே காட்டுச்சு நபியை ஏற்றுக்கொள்வதற்கு, அல்லாவை ஏற்றுக்கொள்வதற்கு. புரியுதா? அதனால நாங்கள் என்ன செய்வோம்? இந்த ஆதாரங்களை அறிவுங்கிற தராசில் போட்டு நிற்போம், அல்லது அறிவுங்கிற சல்லடையில் போட்டு நாங்கள் சலிப்போம். இந்த அறிவு ஒத்துக்கிட்டா நாங்கள் ஒத்துப்போம், அறிவு மறுத்தா நாங்கள் அறிவை விட்டுட்டு இங்கே போக மாட்டோம். அந்த அறிவுக்கு ஏற்ப இதை மாற்ற பார்ப்போம், மாற்ற முடியாட்டி இதை ஒதுக்கி வச்சிருவோம். ஏதோ குழப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பவும் மாட்டோம், அமலும் செய்ய மாட்டோம், தூக்கி ஒதுக்கி வச்சிருவோம், ஆனால் அறிவை விட்டு கொடுக்க மாட்டோம். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள்? ஆதாரத்தை தான் நாங்கள் பின்பற்றுவோம், அறிவுக்கு நாங்கள் இடமே கொடுக்க மாட்டோம், எந்த வகையிலையுமே அறிவுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். எதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு விட்டதோ, அவங்களுடைய நம்பிக்கையின்படி, அப்ப எல்லாவற்றையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது ஹதீஸ் சஹீஹா, லஈஃபா, கைர சஹீஹா, ஷாதா, மர்தூதா, முன்கரா, மக்பூலா, மத்ருகா, எதையும் பார்க்க மாட்டோம். சஹாபி சொல்லிட்டாருன்னு வந்துச்சா, அந்த சஹாபிட்ட இருந்து சொன்னவர் உண்மையிலேயே சஹாபியை பார்த்தவரா, பார்க்காதவரா, சந்தித்தவரா, சந்திக்காதவரா, உண்மை பேசுறவரா, பொய் பேசுறவரா, ஒரு தாபிஈ செஞ்சாரு அல்லது பின்னாடி வந்த நல்ல மக்கள்ல ஒருத்தங்க செஞ்சாங்க சொன்னாங்கன்னு வந்துருச்சுன்னா அது யாரு, எவர் சொன்னவரா, சொன்னவர் எப்படி, எதையுமே பார்க்க மாட்டோம். நாங்கள் உடனே ஏற்றுக்கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம். அதுதான் எங்க கொள்கை. ரெண்டுமே வழிகேடு. புரியுதா? நடு பாதை. இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உண்மையான மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய பாதை என்ன? நாங்கள் அறிவா மார்க்கமா என்று வரும் பொழுது மார்க்கத்தை தான் முன்னிலைப்படுத்துவோம். இந்த அறிவை கொண்டு மார்க்கம் வரைக்கும் நம்ம போய் சேர்ந்திருக்கலாம் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை கொண்டு. ஆனா ஒன்ஸ் நமக்கு மார்க்கம் வந்ததுக்கு பிறகு திரும்ப பேக் நம்ம அறிவுல வந்து அதை நிறுத்தி பார்க்க மாட்டோம், அதை திரும்ப அறிவுல போட்டு சலடை பண்ணி பார்க்க மாட்டோம். ஏன்னா மார்க்கத்தின் மேல எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நாங்கள் அதை தான் இப்ப பின்பற்றுவோம். புரியுதா? ரெண்டாவது, மார்க்க ஆதாரங்கள் என்று அடுத்து நாங்கள் போகும் பொழுது கண்டதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எதை அல்லாஹு தாலா அவனது வேதத்தில் கூறினானோ, எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹீஹான அறிவிப்பாளர்கள் மூலமாக, சஹீஹான தொடர் வழியாக, சஹீஹான செய்திகளாக எங்களுக்கு வந்ததோ அதை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதன் மேல நாங்கள் எங்களுடைய கொள்கையை அமைப்போம், அதை நாங்கள் எங்களுடைய அமலுக்கு எடுத்துப்போம். இப்ப இந்த சஹீஹான செய்திக்கும் சஹீஹான அக்களுக்கும் இடையில முரண்பாடே வராது. புரியுதா? அப்படி முரண்பாடு என்று சொன்னால், ஒன்று, இந்த நக்கல் ஆதாரம் பலவீனமா இருக்கணும், அப்பதான் முரண்பாடு வரும். புரியுதா? ஒன்ஸ் ஆதாரம் பலவீனம் என்று வந்து விட்டால அதை தூக்கி ஒதுக்கிட வேண்டியதுதான். புரியுதா? இல்ல ஆதாரம் சரியானதுதான், சரியான அறிவிப்பாளர்கள் அறிவித்ததுதான் என்று நிரூபணமாகிவிட்டால், அப்ப ஒருவருடைய அறிவு சொல்லுது எனக்கு இதுல இடிக்குது. அவங்க பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா இடிக்குதான். அவங்க பயனில் அடிக்கடி பேசும் பொழுது ஹதீஸை மறுக்கும்போது இடிக்குது பார்த்தீங்களா, குரானோட இடிக்குது பார்த்தீங்களா, கிரிக்கெட் மட்டையால போடணுங்க பாருங்க, இடிக்குதான். என்னடா இடிக்குது உனக்கு? என்ன நல்லா பாதுகாக்கணும் சொல்றான். சஹீஹான ஹதீஸ் தான், நூத்துக்கு நூறு நிரூபணமாயிருச்சு, ஆனா அறிவோட இடிக்குது. அப்ப எதை இடிச்சு தரணும்? உன் அறிவை இடிச்சு தரடா முட்டா பேர். புரியுதா? அப்ப உன் அறிவுல கூட அப்ப அறிவும் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆதாரமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டுத்துக்கும் இடையில முரண்படாது. ஆதாரம் சரியாக இருந்து முரண்பாடு தெரிகிறது என்றால் பிரச்சனை எங்க? அறிவுல. புரியுதா? சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹும் ஸல்லி அலா நபீனா முஹம்மத். ஒரு உதாரணம், புரியுதா? அந்த உதாரணத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, அதுக்கப்புறம் சில அடிப்படைகளை சொல்றேன். இப்ப ஒரு மனிதர் வந்து அப்பாவியான பொது மனிதர் ஒருத்தர், அவருக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப ஒரு புதுசா ஒரு களிமா சொல்லக்கூடிய, களிமா சொல்றதுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு நியூ முஸ்லீம்னு வச்சுக்கோங்களேன், இஸ்லாத்துக்கு வர விரும்புறார். இப்ப ஏற்கனவே முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒருத்தர், நம்ம பாய் மாதிரி, பிரியாணி பாய் மாதிரி வச்சுங்களேன், அவர் என்ன செய்யறார்? அவர்கிட்ட போறார். யார் போறா? இந்த இஸ்லாத்துக்கு வர விரும்பக்கூடிய ஒரு மனிதர் போறார். பிரியாணி பாய், இந்த மாதிரி நான் முஸ்லீமானு ஆசைப்படுறேன், என்ன எனக்கு இஸ்லாம சொல்லித்தரதுக்கு, களிமா சொல்லித்தரதுக்கு, எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல ஆளா காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பிரியாணி பாய் என்ன செய்யறாரு? நேரம் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு ஊர்ல ஒரு பெரிய ஜாமியா மஸ்ஜித் இருக்கு, அல்லது பெரிய ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்துல பல ஆசிரியர்களை உருவாக்கிய, பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர், கல்வியில அனுபவத்துல முதிர்ச்சியான ஒரு அறிஞர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, இந்த பார்ப்பா, ஊர்லயே இவர் பெரிய ஆளிப்பா, ஊர்லயே இவர் தான் பெரிய ஆளி, இவர்கிட்ட இருந்து படித்த நூற்றுக்கணக்கான பேர் தான் இன்னைக்கு பல மதரசாக்கள்ல பேராசிரியர்களா இருக்கிறாங்க. புரியுதா? நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இவர் ஆசிரியர்ப்பா, குரானு அத்துப்படி, ஹதீஸ் அத்துப்படிப்பா. புரியுதா? நீ இவர்கிட்ட படிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த உஸ்தாத்த சொல்லி, உஸ்தாத் இவர் இஸ்லாத்துக்கு வர விரும்புறாரு, படிச்சுக்க விரும்புறாரு, சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. புரியுதா? இவர் இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டார். யாரு? இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார். படிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படி அஞ்சு பத்து இருபது நூறுன்னு படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்க படிக்க இவருக்கு விளக்கம் வருமா வராதா? அதுக்கப்புறமா இவர் ஒரு நாள் பிரியாணி கடை பாயிரிட்டு வந்து கறி வாங்கலான்னு வர்றாரு. சரியா? வாங்க வரும்போது பார்த்தா இவர் கையில கயிறு கட்டிருக்கிறாரு. சரியா? அங்க என்ன மாட்டிருக்கிறாரு? தர்கா படம், தாயத்து படம்லாம் மாட்டிருக்கிறாரு. இப்ப இவர் சொல்றாரு, ஏன் பிரியாணி பாய், இந்த தாயத்து கட்டுறதெல்லாம் கூடாது, இந்த மாதிரி தர்கா படம்லாம் மாட்டுறது கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு இந்த பிரியாணி பாய், கறி பாய், மட்டன் பாய் என்ன சொல்றாரு? யார் யார் சொன்னதுன்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, நீ கொண்டு போய் ஊட்டியில ஒரு ஆலிம்சா, அவர் தான் ஏன் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்கிறப்பல. அப்ப அந்த பிரியாணி பாய் சொல்றாரு, ஏய், அந்த ஆலிம்சாவுக்கு வழிகாட்டுறதே நானு, அந்த ஆலிம்சாவுக்கு உன்னை கொண்டு போய் விட்டதே நானு, இப்ப அவர் பேச்ச வச்சுக்கிட்டு என்னையே நீ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த பாரு, என்னதான் நீ பின்பற்றணும், நான் செய்யறதுதான் சரி, அவர் செய்யறது சரியில்லை, அவர் பேச்ச கேட்காத அப்படின்னு சொன்னா, இந்த புது மனிதர் இவர் என்ன செய்வார் நீங்க சொல்லுங்க. ஏமா, அவர் சொல்லுவாரு, எப்பா நீ வந்து அந்த ஆளுமிட்ட கூட்டிட்டு போன சரிதான், நீ தான் அந்த ஆளுமையை காட்டின, ஆனா நீ அறியாமையில் இருக்க, அவர் எனக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆதாரத்தோட விளக்குனாருப்பா, அவர் சொன்னது ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறாரு, அதுதான் சரியானது என்று நமக்கு புரியவும் செய்யுது, நீ இப்ப கயிறு கட்டிருக்கிறிய, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாரா இல்லையா சொல்லுங்க. படிச்சுட்டு வந்தவரை சொல்றேன் நானு, மதரசால போய் சோறு சாப்பிட்டு வந்தவரை சொல்லல, அந்த ஆலிம்கிட்ட இருந்து கல்வி படிச்சுட்டு வந்தவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ அங்க போய் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு வந்தா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் கண்டிப்பா கல்வி படிச்சதுக்கு பிறகு கேட்பாரா இல்லையா? உங்க பிள்ளைங்களே ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்துட்டு உங்கள்ட்ட கேள்வி கேக்குதா இல்லையா, அம்மா நீ இப்படி செய்யறது, மதரசால படிச்சுட்டு வந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா அம்மா என்ன செய்யும், அம்மா நீ ஏமா டிவி பாக்குற தப்பு சொல்லுமா சொல்லாதா? அம்மா தானே டிவி மதரசாவுக்கே அனுப்புனாங்க, அதனால அம்மா தப்பு செஞ்சா அவங்க பிள்ளைங்க கண்டிக்கிறது இல்லையா? எவ்வளவு வீட்டுல வந்து சொல்றாங்க, புரியுதா இல்லையா? ரொம்ப வீட்டுல, அதனாலே மதரசாவுக்கு பிள்ளைய அனுப்புறதே கிடையாது. ஏன்னா இவன் அனுப்புனா நம்ம வீட்டுல தப்பு பண்ண முடியாதா, பிரச்சனையா இருக்கலான்னு சொல்லிவிட்டு. அப்ப அந்த மனிதர் என்ன சொல்வாரு? ஏயா கறிக்கடப்பா, இந்த கரெக்டு தான்ப்பா, நீ தான் காட்டின, எனக்கு அவரை தெரியவே தெரியாது கருப்பாசு, ஆனா அவர் தெரிந்தவர் தானே போய் காட்டின, நீனு அவர் இந்த ஊர்லயே பெரிய ஆலிமுன்னு தானே போய் காட்டின, அப்ப அவர் சொல்றது சரியா இருக்குமா, நீ சொல்றது சரியா இருக்குமா, நீ படித்தவரா படிக்காதவரா? அவன் சொன்னா நான் படிக்கலம்மா. இது தாயத்தை ஏன் போடுற, உங்க அத்தாவை பார்த்த நீனும் போட்ட, அதான சொல்ல முடியும் நீ. ஆனா அவர் படித்தவரும் நீ தான் சொன்ன, படித்தவரும் ஆதாரத்தோடு எனக்கு சொல்லியிருக்கும் பொழுது நான் அதை தானப்பா ஏத்துப்பேன், உன்ன எப்படிப்பா ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு இந்த இவர் புத்தி உள்ளவரா இருந்தா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவோம். புரியுதா இல்லையா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த பாருங்க, இப்ப கூட அந்த ஒரு பெரிய ஆலிமன் வழி கை காட்டினாரா இல்லையா? இவரு எவ்வளவுதான் பெரிய ஆலிமா இருந்தாலும் கூட அவரும் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருந்து கூட நம்ம என்ன சொல்றோம், அவர் ஆலிமு, அவர் கரெக்டா தானே சொல்லுவார், ஆதாரத்துல தானே சொல்லுவாரு நம்ம சொல்றோம். புரியுதா? இப்ப பாருங்க, நம்ம அறிவு வழிகாட்டுச்சு. புரியுதா? உதாரணத்துக்கு அறிவால சிந்திச்சோம், குரான் குரானு தான், இது அல்லாஹ்வுடைய கலாம் தான், உண்மையான இறைவன் இது நமக்கு சுட்டி காட்டுது அப்படின்னு குரான் கிட்ட போயாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று அவங்களுடைய பேச்சை வச்சு அவங்களுடைய செயலை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. புரியுதா? தெரிஞ்சாச்சு. இப்ப மூணு பேரை இப்ப நீங்க இமேஜ் பண்ணுங்க, நம்ம சொன்ன உதாரணத்திலிருந்து இப்ப மூணு பேர், இப்ப இந்த இடத்துல மூணு பேரை நீங்க கொண்டு வாங்க. அந்த மாதிரி ஒன்று ரசூலுல்லாஹ், இன்னொன்று அந்த புது முஸ்லீமுடைய இடத்துல யாரு, நம்ம கறிக்கடை பாயுடைய இடத்துல யாரு, நம்ம அறிவு. புரிஞ்சுச்சா? கறிக்கடை பாயுடைய இடத்துல யாரு, நம்ம அறிவு. புது முஸ்லீமுடைய இடத்துல நம்ம, அந்த ஆலிமுடைய இடத்துல யாரு, அதை விட லட்ச மடங்கு உயர்ந்த ரசூலுல்லாஹ். ஏன் ஆலிம் தப்பு பண்ணலாம், ஆலிம் மறந்து சொல்லலாம், ரசூலுல்லாஹ் மறந்தாலும் அல்லாஹ் நினைவூட்டிடுவோம். ஆலிம் தப்பு பண்ணா அல்லாஹ்ட்ட இருந்து அவருக்கு வஹி வராது, ரசூலுல்லாஹ் தப்பு பண்ணா அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்து திருத்திடுவாங்க. இதே போல மூணு பேரை இங்க கற்பனை பண்ணிட்டீங்களா? ஒண்ணு என்ன, நம்ம அறிவு, அந்த அறிவு யாருடைய இடத்துல இருக்குங்க, பிரியாணி பாய் இடத்துல இருக்கு, கறிக்கடைக்கார இடத்துல இருக்கு. ரெண்டாவது யாரு, புது முஸ்லீம் இடத்துல யாரு, நம்ம இருக்கிறோம். ஆலிமுடைய இடத்துல அதை விட லட்சம் மடங்கு கோடான கோடி மடங்கு உயர்ந்த ரசூலுல்லாஹ் இருக்காங்க. இப்ப இந்த பிரியாணி கடை பக்கார பேசுன மாதிரி, மட்டன் பாய் பேசுன மாதிரி இந்த அறிவு சொல்லுது, ஏண்டா பாய் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்னு புரிய வச்சதே நான் தானே. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ நான் புரியலன்னு சொன்னா நீ ஏத்துப்பி, நீ மறுக்கணுமா ஏத்துக்கணுமா அப்படின்னு இந்த அறிவு சொல்லுது. ரசூல்லாவ ரசூல்லான்னு கொண்டு போய் விட்டதே நானும் உனக்கு. இப்ப அந்த ரசூல்லாவுடைய ஒரு ஹதீஸ் இது அறிவின்படி சரியில்லைன்னு நான் சொல்றேன், இது லாஜிக்கின்படி நான் சரியில்லைங்கிறேன், இதுக்கு இப்படி அர்த்தம் வச்சா தப்புன்னு நான் சொல்றேன். அப்ப நீ நான் சொல்றது தானே கேட்டுக்கணும், நீ எப்படி என்ன விட்டுவிட்டு ரசூல்லா சொன்னதுன்னு பக்கம் போற அப்படின்னு இந்த அறிவு சொன்னா, அப்ப அந்த கறிக்கடைக்காரருக்கு என்ன பதில் சொன்னீங்க, அந்த பதில் இங்க சொல்லுங்க. நீ அவர் வரைக்கும் வழிகாட்டின, அவரை ரசூல்னு சொல்லிட்டீல, அப்ப அவரு தானே கடைசி புள்ளி, வஹி அவருக்கு தானே வருது, அவர் சொன்னது தானே மார்க்கம், அதை புரியறதுக்கு தான் நீயே தவிர, அவர் சொன்ன விஷயங்களை உறுதி செய்வதற்கு அதன் மீது தீர்ப்பளிப்பதற்கு நீ இல்லை. அப்படின்னா அப்ப யாரு பெரியவங்களாயிருவாங்க, ரசூலுல்லாஹ் விட யாரு பெரியவங்களாயிருவாங்க? இப்ப பாருங்க, அடுத்து இதுக்குள்ளார இன்னும் உள்ளார போய் கேட்கிற பாருங்க, ஒரு மனிதர் ரசூல்லாக்கு முன்னாடி நேரா உட்கார்ந்துருக்கிறார், ரசூல்லாக்கு முன்னாடி நேரா உட்கார்ந்துருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மனிதர் சொல்றாரு, நபியே நீங்க சொல்ற இப்ப பத்து விஷயம் சொன்னீங்க நபியே, இந்த பத்து விஷயத்துல எட்டு விஷயம் கரெக்டா இருக்கு நபியே, என் அறிவு கரெக்டா ஏத்துக்குது. இந்த நீங்க சொன்ன பத்து விஷயங்கள்ல எட்டு விஷயங்களை என் அறிவு கரெக்டா ஏத்துக்குது, இந்த கடைசியா ரெண்டு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, அது இடிக்குது. அவங்க சொன்ன மாசிலே சொன்ன அந்த ரெண்டு விஷயம் இடிக்குது, அது வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரை பத்து விஷயத்துல எட்டை ஏத்துக்கிட்டாருங்க, ரெண்டை தான் ஏத்துக்கல, சரியா? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? காரணம் அறிவு தான் சொல்றார். அறிவுங்கிறது எப்பேற்பட்டது? சரி பரவாயில்லப்பா, நீனும் முஸ்லீம் தான், நீனும் மூமின் தான் அப்படின்னு ரசூலுல்லா ஏற்பார்களா? அவரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? சொல்லுங்க பார்க்கலாம், யோசிச்சு சொல்லுங்க. ஏத்துப்பானா? ஆறவே ஏத்துக்க மாட்டான். ரிஜெக்டட், மர்தூத். ஏன்? சைத்தானு அல்லாஹ் சொன்ன அத்தனையுமா மறுத்தான்? ஒரே ஒரு கட்டளையை தான் மறுத்தான், முடிஞ்சு. புரியுதா இல்லையா? எப்போது ரசூலுல்லா முன்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா 100 விஷயத்தை சொன்னா 99 ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயம் எனக்கு அறிவுக்கு புரியல என்பதற்காக வேண்டி நிறுத்தி வச்சாலோ, நிறுத்தி வச்சா கூட, நாளைக்கு நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாலும் கூட, நாளைக்கு நான் யோசிச்சு பார்க்கிறேன்னு சொன்னாலும் கூட, அல்லது அறிவை வைத்து மறுத்தாலோ, அவரை எப்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மூமினாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, அல்லாஹும் தூதரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, அவனை காஃபிர் முனாஃபிக்குடைய லிஸ்ட்ல சேர்ப்பார்களோ. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையோட இந்த வார்த்தையை சேர்த்து வச்சுக்கோங்க. அது போன்றுதான் இன்று நமக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று நம்பத்தகுந்த சரியான உண்மையான அறிவிப்பாளர்கள் மூலமாக ஒரு ஹதீஸ் கிடைத்துவிட்டால், அந்த ஹதீஸ்ல 100 விஷயம் இருக்குன்னு சொன்னா 99 ஏத்துக்கிட்டு 1 நாளைக்கு நான் ஏத்துக்கிறேன்னாலும் இவனும் அவனை போலதான். யாரு? ரசூல்லா முன்னாடி இருக்கும் பொழுது 99 விஷயத்தை ஏத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் நாளைக்கு ஏத்துக்கிறேன், இல்ல இது எனக்கு இடிக்குது, இது எனக்கு குத்துது, இது அங்க பிரச்சனை வருது, இது குரானுக்கு ஒத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்லி, ரசூலுல்லா உங்களையே குரானை வச்சுத்தானே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த குரானோட இது ஒத்து வர மாட்டேங்குது, அல்லது உங்களையே அறிவை வச்சுத்தானே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அறிவுக்கு இது ஒத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்லி, ரசூலுல்லாவுக்கு முன்னாடி இருக்கிறவரு சொன்னா அவருக்கு என்ன பேரு? அதே பேரு தான் யாருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் சஹீஹான தொடரை கொண்டு போய் சேர்கிறது. அது ஒரு வருஷம் ரசூல்லா மௌத்தா போய் 1 கழிச்சு கிடைச்சாலும் சரி, 100 கழிச்சு கிடைச்சாலும் சரி, 1000 கழிச்சு கிடைச்சாலும் சரி, 1,00,000 கழிச்சு கிடைச்சாலும் சரி, எப்படி இன்னைக்கு ரசூல்லா மௌத்தா போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 1400 மேல ஆயிடுச்சா இல்லையா? புரியுதா? இந்த ரசூல்லா மௌத்தா போய் போனதுக்கு பிறகு சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? அதிலிருந்து 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இப்ப எவ்வளவு ஆயிருச்சு? 1400 தாண்டிருச்சு. எப்படி ரசூல்லாவுக்கு முன்னாடி அபூபக்கர் உட்கார்ந்து கேட்கும் போது ரசூல்லாவுடைய வாயிலிருந்து அவருக்கு ரசூல்லாவுடைய வாயிலிருந்து வெளிப்பட அபூபக்கர் காதால கேட்டா என்ன யக்கீன் அவருக்கு வரணுமோ, அதே யக்கீன் நமக்கு வரணும் எப்போது? அந்த ஹதீஸ் சஹீஹான தொடரை கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கும் என்னால் முடிஞ்சிச்சு. நான் நேரா கேட்கலையே, 10 அறிவிச்சுதானே எனக்கு செய்தி வந்துச்சு, அந்த 10 சரியான ஆளா? முடிஞ்சு அவ்வளவுதான். நீ ரசூலுல்லாவிடமிருந்து நேரடியாக கேட்பதை போலதான். அப்ப ரசூலுல்லாஹுவிடமிருந்து நல்ல கவனிங்க, நேரடியாக கேட்கும் போது எப்படி ஒரு மனிதர் என்னுடைய அறிவுக்கு ஒத்து வரல, அல்லது என்னுடைய அறிவால புரியறது கஷ்டமா இருக்கு, அல்லது என் அறிவு இதுக்கு மாற்றமாக சொல்கிறது என்று அந்த ஹதீஸை மறுப்பதற்கோ மாற்றுவதற்கோ அல்லது அதுல வேற ஏதாவது புதிய கருத்தை சொல்லி குழப்புறதுக்கோ அவருக்கு அனுமதி இல்லையோ, அப்படி செய்தால் அவர் எப்படி காஃபிரோ, அதே போலதான் ரசூலுல்லாவுக்கு பிறகு 1 அல்ல, 10 அல்ல, 100 அல்ல, 1,000 அல்ல, 1,00,000 ஆனாலும் ஹதீஸ் சஹீஹ் என்று உறுதி செய்யப்பட்டிருக்குமே ஆனால், அந்த சஹீஹான ஹதீஸ தன்னுடைய அறிவில் எடை போட்டு அல்லது தன்னுடைய அறிவிலே சலித்து விட்டு அதுல எனக்கு புரியல அப்படி இப்படி என்று சொன்னாலும் அவரும் காஃபிர். புரிஞ்சுச்சா இல்லையா? கவனிங்க. ஃபல்வாஜிபு கமாலு தஸ்லீமி, ஃபல்வாஜிபு கமாலு தஸ்லீமி லி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே நம்முடைய கடமை என்னவென்றால் ரசூலுல்லாஹுவிற்கு முழுமையாக கட்டுப்பட்டு விடுவது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விடுவது. அது சஹீஹான ஹதீஸாக இருக்குமேயானால் வல் இன்கியாது லி அம்ரிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒன்று நமக்கு தெரிந்துவிட்டால் நாம் முற்றிலுமாக பணிந்து விட வேண்டும். வதலக்கி ஹபரிஹி பில் கபூலி வத்தஸ்தீக், அவர்களிடமிருந்து சஹீஹாக வரக்கூடிய ஹதீஸுகளை நம்பவும் செய்யணும், அங்கீகரிக்கவும் செய்யணும். புரியுதா? உண்மை என்று உள்ளத்தால நம்பிக்கையும் கொள்ளணும், செயலால் அதை அங்கீகரிக்கவும் செய்ய வேண்டும். தூன அன்னுஆரிதஹு பிஹியாலின் பாத்திலின் நுசம்மீஹி மஅகூலன், அறிவு புரியல, அறிவுல ஒத்துக்கல என்பதாக நாம் கூறி நம்முடைய கற்பனையால் அல்லது நமது சிந்தனையால் அதற்கு முரண்படக்கூடாது. ஔ நஹ்மிலஹு ஷுபஹதன் ஔ ஷக்கன், அதுல ஏதாவது சந்தேகங்களை உண்டு பண்ணி, அதுல ஏதாவது சந்தேகங்களை உண்டு பண்ணி, இப்படின்னா அது எப்படிங்க? அது உதாரணத்துக்கு அல்லாஹ்க்கு கை இருக்குன்னா எப்படிங்க அது? கையினா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பேசினார், அல்லாஹ்க்கு கை இருக்கோ, அப்ப கையில எலும்பு இருக்கோ, அப்ப எலும்புல சதை இருக்கோ, அப்ப சதையில ரத்தம் விடுதோ பேசுறான். எப்படி இவன் ஒருத்தர் இப்படி பேசுறான்னா இன்னொருத்தர் இருக்கான். புரியுதா? நாங்க அவருக்கு வந்து செல்லமா ஷிர்கு ஜமாலின்னு சொல்லுவோம், ஷிர்கு அப்துல்லா ஜமாலின்னு சொல்லுவோம். தெரியுமா உங்களுக்கு? நீங்க போய் யூடியூப்ல போட்டு பாருங்க, ஷேக் அப்துல்லா ஜமாலின்னு அவங்க சொல்லுவாங்க. யாரு? இந்த கபர் வணங்கிகள், அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஷேக் அப்துல்லா ஜமாலின். நாங்க என்ன சொல்லுவோம் பேரு? ஷிர்கு அப்துல்லா. ஒட்டுமொத்த ஷிர்க்கு ஏஜென்ட்டுங்க. கபூர்ல போய் சுஜூது பண்ணலாமா? ஏன் இருக்க ஆதாரம் இருக்கேன்ட்டம்மா. புரியுதா? அவுளியாக்கிட்ட துவா கேட்கணுமா? ஏன் இருக்கு ஆதாரம் இருக்கு. உருஸ் கொண்டாடலாமா? அதுக்கு ஆதாரம் இருக்கு. கந்தூரி கொண்டாடலாமா? அதுக்கு ஆதாரம் இருக்கு. கரகர் எல்லாத்துக்கும் ஆதாரம். புரியுதுங்களா? அந்த மாதிரி குழப்பவாதிகளுடைய பேச்ச நல்லா பாதுகாக்கணும். எல்லாத்துக்கும் ஆதாரங்க. புரியுதா? அப்துல் காதர் ஜிலானியை கூப்பிட்டு துவா செய்யலாமா செய்யக்கூடாதா? இருக்கு ஆதாரம். அப்துல் காதர் ஜிலானி இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு ஜிலானி அப்படின்னு கூப்பிட்டா வருவாரா வரமாட்டாரா? வருவாரு. ஆதாரம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. எல்லா சிறுக்கு விதத்து குஃப்ரு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. அல்லாஹ் தான் பாதுகாக்கும். விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத் ரப்பி ஸிதனி இல்மா. ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்னு வந்துட்டா அதுல நம்முடைய அறிவை சொல்லி, புரியுதுங்களா, அதுக்கு நம்முடைய சிந்தனைகள் அறிவுங்கிற பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு முரண்படவும் கூடாது. அல்லது அதுல சந்தேகங்கள், புரியுதா? சந்தேகத்துக்கு உதாரணம் சொல்றதுக்கு வந்தேன். கை இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம கையின்னு ஏத்துக்கிட்டோம், கையா? அப்ப கையில விரல் இருக்கோ, விரல்ல அப்புறம் எலும்பு இருக்கோ, எலும்புல சதை இருக்கோ, நரம்பு இருக்கோ, ரத்தம் இருக்கோ. என்னடா இது? உனக்கு எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம், இந்த பேச்செல்லாம் எதுக்கு? நல்லா பாதுகாக்கணும். இந்த மாதிரி சந்தேகங்களை கொண்டு வந்து குழப்பிட்டு, எனவே தான் நாங்க சொல்றோம் கையே இல்லைன்னு சொல்லிட்டு. புரியுதா? அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தை மறுத்துட்டேன். சரி, அப்ப என்ன செய்ய மாட்டோம் நம்ம? ஆதாரங்கள் வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வந்துட்டா அறிவு, நம்முடைய கற்பனைக்கு அறிவின் பேர் வச்சு முரண்படவும் கூடாது. அல்லது அதுல சந்தேகங்கள் குழப்பங்களை உண்டு பண்ணி அதுக்கு வேற அர்த்தம் சொல்லி சொல்லவும் கூடாது. அதே போல ஔ நுக்கத்திம அலைஹி ஆரா அர்ரிஜால், அல்லது மனிதர்களுடைய கருத்துக்களை, மனிதர்களுடைய கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் சொன்னதை முன்னாடி வச்சுட்டு ஹதீஸ பின்னாடி கொண்டு வந்துடக்கூடாது. இன்னும் எந்த அளவுக்கு இமாம் இப்னு அபில் ஐஸ் சொல்றாங்கன்னா, சுபாலத்த அதுஹானியும், இந்த மனிதர்களுடைய சிந்தனையில் உதிக்கக்கூடிய குப்பைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பிற்படுத்தி விட மாட்டோம். நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? எந்த மனிதனுடைய அறிவையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மேல கொண்டு போயிட மாட்டோம். மனிதர்களுடைய சிந்தனையில் உதிக்கக்கூடிய குப்பைகளை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு முன்னாடி கொண்டு வந்து விட மாட்டோம். பாருங்க, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வகுப்புடைய மிக முக்கியமான விஷயம். இமாம் சொல்றாங்க, ஷாரிஹ் அதாவது இப்னு அபில் ஐஸ் சொல்றாங்க, ஃபன்வஹிதுஹு பித்தஹ்கீமி வத்தஸ்லீமி வல் இன்கியாதி வல் இதான் க كما نوحد المرسل بالعبادة والخضوع والذل والإنابة والتوكل. நல்ல கவனிங்க, இமாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு, இந்த வாசகத்துக்கு கருத்து என்ன? நாம் எப்படி அல்லாஹுவை, அல்லாஹ் என்று சொல்லப்பட்டு விட்டால் அல்லாஹுவை வணங்குவதிலும், அவனுக்கு முன்னால் பணிந்து விடுவதிலும், அவன் மீது தவக்குல் நம்பிக்கை வைத்து அவனை சார்ந்து விடுவதிலும், அவன் ஒருவனையே உள்ளத்தால் முன்னோக்கி இருப்பதிலும், அல்லாஹுவை ஒருவனாக ஏகனாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, புரியுதா? இதுல வேற யாரையாவது கொண்டாந்து சேர்ப்போமா? அல்லாஹ் பாதுகாக்கணும், சேர்க்க மாட்டோம். எப்படி அல்லாஹுவை இந்த விஷயங்களில் வாஹித், ஒருவனாக ஏகனாக நிகரற்றவனாக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, அதுபோன்று இதே தௌஹீது ரசூலுல்லாவுடைய விஷயத்திலும் இருக்கிறது. எந்தெந்த விஷயங்கள் ரசூலுல்லாவுடைய விஷயத்தில் இருக்கு என்று சொன்னால், சொன்னதை ஏற்றுக்கொள்வதில், சொன்னதை ஏற்றுக்கொள்வதில், நமக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளில் அவர்களை நடுவராக்குவதில், கட்டுப்படக்கூடிய விஷயங்களில், பணிந்து அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களிலும் அல்லாஹுடைய தூதரை நாம் ஏகராக, ஒருவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? அல்லாஹுவோடு எப்படி வேறொரு கடவுளை நாம் ஆக்கிக்கொள்ள மாட்டோமோ, புரியுதா, அதே போல ரசூலுல்லாஹுவோடு வேறு ஒருவரை கொண்டு வந்து நிறுத்த மாட்டோம். இப்ப நீங்க அல்லாஹ் பாதுகாக்கணும், உதாரணத்துக்கு ஒருத்தர் அல்லாஹுக்கு சுஜூது பண்றாரு, அதே போல இன்னொருத்தருக்கு சுஜூது பண்றாரு, என்ன அர்த்தமாயிருச்சு? ஷிர்க் ஆயிருச்சு. என்ன அர்த்தமாச்சு? சமமாக்கிட்ட. எப்ப அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய சுஜூத ஒரு படைப்புக்கு செஞ்சாரோ, இவர் அந்த படைப்ப இல்லங்க, நான் அப்படிலாம் என்னங்க என் உள்ளத்துல அப்படிலாம் இல்லைங்கன்னு சொன்னாலும் சரிதான். புரிஞ்சா? இதை நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம், மூன்று அடிப்படைகளையும் விளக்கிட்டோம், அதுக்கு முன்னாடி உள்ள பாடத்திலையும் விளக்கிட்டோம். ஒருத்தர் அல்லாட்ட துவா கேட்கிறாரு, அப்புறம் போய் அவளையும் அடியும் துவா கேட்கிறாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இது ஷிர்கா இல்லையா? என்ன செஞ்சார் இவரு? யார்கிட்ட போய் கேட்டாரோ அல்லாவை விட்டுட்டு அவர் இவரு அல்லாவுக்கு சமமாகிட்டார். இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து 21-22 வசனத்துக்கு கீழே நம்ம அந்த லாயிலாக அல்லாவுடைய கிதாபில் இதை விளக்கமா உங்களுக்கு சொல்லியிருப்போம். அதே போல மூன்று அடிப்படையில் எப்ப நீங்க போய் கேட்டுட்டீங்களோ அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட, இவரை இவருக்கு ஒலா தஜாலுல்லாஹி அந்தாதன் வந்தும் தாழமூன் சமமாகிட்டு முடிஞ்சு. அதே போலதான் நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க, அவங்க ஹயாத்தா இருந்தா என்ன, மூத்தா போயிட்டா என்ன, அவங்களுடைய ஹதீஸ் இருக்கா இல்லையா? அவங்களுடைய ஹதீஸ் இருக்க, அந்த ஹதீஸை விட்டு விட்டு நீங்க உங்க இமாமுடைய பேச்ச கொண்டு வரீங்க, உங்க ஷேக் பேச்ச கொண்டு வரீங்க, உங்க அண்ணன் பேச்ச கொண்டு வரீங்க. உங்க அண்ணனா யாரு? வீட்டில் உள்ள அண்ணன் இல்ல, ஜமாத்தில் உள்ள தமிழ்நாட்டுக்கு அண்ணன் நிறைய இருக்காங்க, எல்லாத்துக்கும் அண்ணன். என்ன நீங்க திரும்ப விஷயத்துக்கு வாங்க, மறந்துடாதீங்க. நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்க, உங்க ஷேக் பேச், உங்க இமாம், உங்க முஃப்தி, உங்க அண்ணன், இப்படி யாரு பேச்ச நீங்க கொண்டு வந்து வச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஹதீஸ் தான் இருக்குதான், ஆனா எங்க ஷேக்கு வந்து இந்த ஹதீஸ வந்து, எங்க இமாம், எங்க அண்ணன், எங்க உஸ்தாத் அப்படின்னு சொல்லி நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை விட்டுட்டு இவர்கள் யாருடைய பேச்சுக்கு பின்னாடி போனாலும் என்ன செய்து விட்டீர்கள்? இவரை ரசூலுல்லாஹ்க்கு சமமாகிட்டீங்க. முடிச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் இவரை, புரியுதா இல்லையா? அப்ப தௌஹீதுங்கிறது அல்லாஹுடைய விஷயத்துல உலூஹியத்தை கொண்டு நம்ம செய்யணும். இபாதத்து, தவக்குல், யக்கீன், பயப்படுறது. ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல தௌஹீத் எப்படி இருக்கணும்? கட்டுப்படுவது, ஏற்றுக்கொள்வது, கட்டளைகளை அங்கீகரிப்பது, கட்டளைகளுக்கு செவிதாழ்த்துவதுங்கிற விஷயத்துல இருக்கணும். இந்த ரெண்டு தௌஹீது இல்லாம ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த ரெண்டு வகையான தௌஹீது இல்லாமல் அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து அடியான் தப்பிக்க முடியாது. முதல் வகையான தௌஹீதுக்கு தௌஹீதுல் உலுஹியான்னு சொல்லுவோம். ரெண்டாவது வகையான தௌஹீதுக்கு தௌஹீதுல் முதாபா அல்லது தௌஹீதுல் இத்திபா தௌஹீதுல் இத்திபா அல்லது தௌஹீதுல் முத்தபான்னு சொல்லுவோம். சரியா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் தௌஹீது செய்கிறோம் என்றால் எந்த விஷயத்துல? பின்பற்றக்கூடிய விஷயத்துல. புரியுதுங்களா? அந்த இடத்துல வேற யாரையும் கொண்டு வந்து வைக்க மாட்டான். அவருக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்க, உதாரணத்துக்கு சொல்ற அபூபக்கராக இருந்தாலும் கூட, யாராக இருந்தாலும் சரி, அபூபக்கர் உமராக இருந்தாலும் கூட, எவ்வேறுபட்ட ஹதீஸ் சஹாபியா இருந்தாலும் கூட, இதுதாங்க நம்ம சலஃபுகளுடைய கொள்கை. புரியுதா? சஹாபியா இருந்தாலும் கூட யார் அவரை கொண்டு வந்து எங்க வைக்க மாட்டோம். நமக்கு இப்ப ஒரு ஹதீஸ் வருது, ஒரு ஹதீஸ் வருதுங்க, தெளிவா ஆயிடுச்சு. புரியுதா? அடுத்து ஒரு சஹாபியுடைய கூற்று வருது, இன்னொரு சஹாபியுடைய கூற்று வருது. இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த ரெண்டு சஹாபாக்களுடைய கூற்றும் ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கு. இப்ப நம்ம தான் சொன்னோம் சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லி, சொன்னோமா இல்லையா? கண்டிப்பா சஹாபாக்களை பின்பற்றணும்னு நம்ம சொன்னோம். இப்ப இப்படி சொன்ன நமக்கு முன்னாடி என்ன வருது? ஒரு ஹதீஸ் வருது, அதுக்கு மாற்றமா என்ன வருது? ரெண்டு சஹாபாக்களுடைய கூற்று வருது, ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கு. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன நாம் இப்ப என்ன நிலைப்பாடு எடுப்போம்? இந்த ரெண்டு சஹாபாக்கள் சொன்னதை விட்டுடுவோம், ஹதீஸை எடுத்துப்போம். அப்ப இந்த ரெண்டு சஹாபாக்கள் ஹதீஸுக்கு மாற்றமா சொன்னதுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்லுவோம்? சொன்னா விளக்கம் இப்ப இந்த ரெண்டு சஹாபாக்களுடைய சொல்லுக்கு தான் சொல்லுவோம், எதுக்கு சொல்ல மாட்டோம்? ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல மாட்டோம். ஹதீஸ் வந்தது வந்தது, முடிஞ்சு. அமல் செய்ய வேண்டியது அமல் செய்ய வேண்டியதுதான், நம்ப வேண்டியது நம்ப வேண்டியதுதான். விளக்கம் இந்த ரெண்டு சஹாபாக்களுடைய கூற்றுக்கு என்ன சொல்வோம் என்றால், ஒன்று, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அந்த ரெண்டு சஹாபாக்கள் வரை போய் சேரவில்லை. புரியுதா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கு சேரவில்லை, அவர்கள் அதை அறிந்து வைத்திருக்கவில்லை. முடிஞ்சு, அவ்வளவுதான், அதோட முடிச்சுப்போம். பேட்டர் என்ன செய்ய மாட்டோம். ஹதீஸ் வந்ததுக்கு சஹாபியுடைய சொல்லு வந்திருக்கு, நம்மளை விட சஹாபி ரொம்ப அறிஞ்சவர் தானே என்று சொல்லிட்டு ஹதீஸை நிறுத்தி வச்சுட்டு சஹாபியுடைய சொல்லுக்கு பின்னாடி போக மாட்டோம். புரிஞ்சுச்சா இல்லையா? இப்ப பாருங்க, நாம் சஹாபாக்களுடைய கூற்றுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னப்ப இவங்க ஹதீஸை விட்டுவிட்டாங்க, சஹாபாக்களை தக்லீது பண்றாங்க, புதிய மதுஹப் இஸ்லாத்துல உண்டாக்கிட்டாங்கன்னு சொன்ன இவங்க இருக்காங்கல்ல, யாரு? அக்மா இருக்கு, ஐஎஸ்ஐஓ முத்திர வாங்கின உண்மையான முஸ்லீம் தௌஹீத் ஜமாத். இவங்க என்னன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் இல்ல, நூறு ஹதீஸை கொண்டு வந்து வைங்க. எத்தனை ஹதீஸ்? நூறு ஹதீஸை கொண்டு வந்து வைங்க. அண்ணன் அந்த ஹதீஸை ஏத்துக்கலனா ஒருத்தனும் ஏத்துக்க மாட்டான். யாரு? அவங்க அண்ணன் ஏத்துக்கலனா புகாரி என்ன? புகாரி மாதிரி நூறு புகாரி அறிவிச்சாலும் சரி, புரியுதா, ஆயிரம் அஹமது பின் ஹம்பல் அறிவிச்சிருந்தாலும் சரி, இன்னும் தப்புன்றோம். இப்ப சொல்லுங்க, யாரு தக்லீது பண்ற, யார தக்லீது பண்றான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நீதவானா நீங்க இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹதீஸ் தான் எங்க மார்க்கம், வஹிதான் எங்க மார்க்கம்னு சொன்னாங்க. சொல், வார்த்தைக்கு வார்த்தை சொல்றது என்ன? வஹிதான் மார்க்கம், வஹிதான் மார்க்கம், வஹிதான் பாதுகாப்பு, வஹிதான் பாதுகாப்பு சொல்லிவிட்டு இப்ப ஹதீஸை கொண்டு வந்து வச்சா எங்க அண்ணன் சொல்றாரு இந்த ஹதீஸ் இந்த ஆயத்துக்கு இடிக்குதுன்னு, எங்க அண்ணன் சொன்னாரு இந்த ஹதீஸ் அறிவியலுக்கு இடிக்குதுன்னாரு, எங்க அண்ணன் சொல்றாரு இந்த ஹதீஸ் லாஜிக்கு இடிக்குதுன்னாரு அப்படின்னு ஹதீஸை விட்டுவிட்டு அண்ணனுடைய அறிவுக்கு பின்னாடி போறானே, இப்ப சொல்லுங்க எது வழிகேடு, எது குஃபுரு, எது தக்லீதுன்னு சொல்லி. புரிஞ்சா இல்லையாமா? எப்படி வழி கெடுக்க போறாங்கன்னு நம்ம சொன்னோம், வார்த்தைக்கு வார்த்தை சொன்னோம். சஹாபாக்களுடைய கூற்றுகளை அங்கீகரிக்க வேண்டும், தாபிஈன்களுடைய கூற்றுகளை அங்கீகரிக்க வேண்டும், சங்கை மிக்க இமாம்களுடைய கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்னு சொன்னோம். சொன்ன நம்ம ஒரு சஹாபி இல்ல, லட்ச சஹாபி ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஒரு ஹதீஸ் சரியான அறிவிப்பு தொடரோடு வந்து விட்டால் அப்படியே விட்டுவோம். யார என்ன சொல்லுவோம்? யாரு ஹதீஸ் வந்தாலும் யார்கிட்ட இருந்தா வந்திருக்காது, ஒரு சஹாபி அறிவிச்சு தானே வந்திருக்கும். அந்த ஒரு சஹாபிக்கு தெரிந்திருந்தது, இந்த நூறு சஹாபாக்கள் தெரியாமல் இருந்தார்கள். முடிஞ்சு, அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன், அவங்களை ஏச மாட்டோம். இதுதான் வித்தியாசம். அவங்களை திட்ட மாட்டோம், அவங்கள குறை சொல்ல மாட்டோம். அதனால ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாம போனதுனால நம்ம அவங்கள விட உயர்ந்து விட்டோம் என்று சொல்ல மாட்டோம். புரிஞ்சுச்சா இல்லையா நிலைப்பாடு? ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாம போனதுனால என்ன செஞ்சிட மாட்டோம், பாருங்க அவங்களுக்கு தெரியல பாருங்கன்னு இகழ மாட்டோம் அவங்களை. அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியவில்லை, அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன். எப்ப ஒரு சஹாபி தனியா கால ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று அவர் சொல்ல, அவரிடமிருந்து நம்பத்தகுந்த ஒரு தாபிஈ அறிவிச்சிட்டாரு, அவரிடமிருந்து நம்பத்தகுந்த ஒரு தபீஉ தாபிஈ அறிவிச்சிட்டாரா, முடிஞ்சு க்ளோஸ் த மேட்டர், மேட்டர் அதோட கிறுக்கிருங்க, கீழே ஒரு கோடு போட்டுருங்க, முடிஞ்சு தாண்டாதீங்கன்னு. புரியுதா? இதுக்கு சில உதாரணங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சரி, அடுத்து இமாம் சொல்றாங்க, அல்லாதவரிடம் நாம் தீர்ப்புக்கு செல்ல மாட்டோம், பிறருடைய தீர்ப்பை, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாத பிறருடைய தீர்ப்பை நாம் திருப்தி கொள்ள மாட்டோம், வலா நுவக்கிஃபு தன்ஃபீத அம்ரிஹி வ தஸ்தீக கபரிஹி அலா அர்தஹி அலா கவுலி ஷைஹிஹி வ இமாமிஹி வ தவி மத்ஹபிஹி வ தாயிஃபதிஹி வ மன் யுஅத்திமுஹு ஃபைன் அதினூஹு லஹு நஃபதஹு வ கபில கபரஹு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்வதையோ ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நம்புவதையோ அதை போய் நான் என் ஷேக்கிட்ட கேட்பேன், என் இமாம்கிட்ட கேட்பேன், என் மதுஹபுகளில் உள்ளவங்கள்ட்ட கேட்பேன், என் ஜமாத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்பேன், அல்லது நான் யாரை பெருசாக மதிக்கிறேனோ அவங்கள்ட்ட கேட்பேன். அவங்க ஒத்துக்கிட்டா நான் இந்த ஹதீஸை நம்புவேன், அவங்க ஒத்துக்கிட்டா இந்த ஹதீஸை நான் செயல்படுத்துவேன். நோ, அப்படி நாம் ஒரு காலம் செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. புரியுதா இல்லையா? இவங்க ஏத்துக்கிட்டா நான் ஏத்துப்பேன், இவங்க ஏத்துக்கலனா நான் ஏத்துக்க மாட்டேன் என்று ஒரு காலம் செய்யக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு சரி, அடுத்து இவங்க ஏத்துக்கிட்டா நான் ஏத்துப்பேன், இவங்க மறுத்தா நான் மறுத்துருவேன், அல்லது இவங்களுடைய கூற்றுகளுக்கு ஹதீஸ் மாற்றமா இருந்தா இவங்களுடைய கூற்றம் முன்னாடி வச்சுக்கிட்ட ஹதீஸுக்கு மாற்றமா விளக்க சொல்லிடுவேன். எப்படி கூற்று அடிப்படையா வச்சுக்கிட்டு எதுக்கு விளக்க சொல்லிடுவாரு? நம்ம என்ன செய்வோம்? இவங்க சொன்னதுக்கெல்லாம் விளக்க சொல்லிடுவோம். எப்படி யார் விளக்க சொல்லுவோம்? ஒருவேளை இவங்களுக்கு தெரியல, ஒருவேளை ஹதீஸுக்கு இவங்க அர்த்த தப்பா விளங்கியிருக்கலாம், அல்லது மாற்றி விளங்கியிருக்கலாம். ஹதீஸ்ல என்ன வெளிப்படையோ அதான் சரி, நம்ம முடிச்சிருவோம். புரியுதா? அடுத்து இமாம் சொல்றாங்க பாருங்க, இந்த பாருங்க, ஷிர்க தவிர வேற எவ்வளவுதான் பெரிய பாவத்தை லட்ச கணக்கில் நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு போறீங்க, அல்லாஹ் பாதுகாக்கிற. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மனிதர் லட்சக்கணக்கான பெரும்பாவத்தை கொண்டு போறார், ஆனா ஷிர்க் விட்டுருங்க, அது முடிஞ்சு, ஷிர்க் ஒன்னா இருந்தாலும் அவ்வளவுதான், தொலைஞ்சிச்சு. லட்சக்கணக்கான பெரும்பாவங்களை கொண்டு ஒரு மனிதர் அல்லாஹுக்கு முன்னாடி நாளைக்கு வர்றார். புரியுதா? புரிஞ்சாலேயே ஷிர்க விட்டுவிட்டு ஒருத்தர் ஒரு கற்பனை பண்ணிக்க, ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை ரொம்ப பெரிய பாவமா கருதலாம், ஒருத்தர் குடிக்கிறத, ஒருத்தர் திருடுறத, ஒருத்தர் போய் பேசுறத, இப்படி பல மாதிரி, அல்லது இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாவத்தை பெருசா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷிர்க்கு தவிர, ஷிர்க்கு தொலைஞ்சு மொத்தமா முடிஞ்சு அவ்வளவுதான். ஷிர்க்க தவிர ஒரு பெரும் பாவத்தை லட்சக்கணக்கான குவாண்டிட்டியில ஒரு மனிதர் அல்லாட்ட கொண்டு வர்றாரு. புரியுதா? அதை விட பயங்கரமானது ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸை மறுத்த நிலையில், அல்லது அதில் சந்தேகம் கொண்ட நிலையில், அல்லது அதில் குழம்பிய நிலையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பது. எதை விட பயங்கரமானது? லட்சக்கணக்கான பெரும்பாவங்களை லட்சக்கணக்கான குவாண்டிட்டியில கொண்டு வந்து அல்லாஹ்விற்கு முன்னால் வருவதை விட மிக பயங்கரமானது, மிக மோசமானது அல்லாஹ் அனுப்பிய தூதருடைய, அல்லாஹ் அனுப்பிய தூதருடைய ஒரு கூற்றை மறுத்த நிலையில் அது உனக்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு, சஹீஹான ஹதீஸ் உனக்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு, அந்த சஹீஹான ஹதீஸ்ல சந்தேகித்தவனாக, அதில் நீ குழம்பியவனாக, அல்லது உன்னுடைய அறிவை கொண்டு மறுத்தவனாக, அல்லது அதுக்கு மாற்று கருத்து சொன்னவனாக நீ அல்லாஹ்விற்கு முன்னால் வருவது அவ்வளவு மோசமானது, பயங்கரமானது, அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப என்ன செய்யணும்? எப்போது சஹீஹான ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறதோ உடனே நம்முடைய நப்சை நம்ம தயார்படுத்திக்கணும், இதை ரசூல்லாவிடமிருந்து நான் நேரடியாக அவங்க மஜ்லிஸில் உட்கார்ந்து கேட்ட மாதிரி. புரியுதா? அபூபக்கர் கேட்டால் அவருக்கு என்ன ஈமான் எத்தீன் வரணுமோ வந்ததோ அதே போல நமக்கும் ஒரு சஹீஹான ஹதீஸை படிக்கும் போதோ ஒருவர் சொல்லும் போதோ நமக்கு வரணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். எப்படி முன்னாடி உட்கார்ந்து கேட்கக்கூடியவருக்கு எந்த விதத்திலும் அனுமதி இல்லையோ, ரசூலுல்லாஹ் சொன்னதுல 99 ஏத்துக்கிட்டு 1 விடுறதுக்கு, அதே போலதான் நமக்கும் அனுமதி கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? உடனடியாக அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அமல் செய்யணும். அது மற்றவர்களுடைய கருத்துக்களை நம்ம திரும்பி கூட நம்ம பார்க்க கூடாது. பிறருடைய கருத்தை வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் எப்ப எதுல வரணும்? எப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்கு மற்றவருடைய கருத்துகள் மாற்றமா இருக்குதோ, சந்தேகம் இவர்களுடைய கருத்துல தான் வரணும். இது சரியா இருக்காது. இவர்களுடைய கருத்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கிறதுனால சந்தேகம் எதுல வந்துடக்கூடாது? என்னடா அது இவ்வளவு பேர் சொல்றதுக்கு ஹதீஸ் மாத்தமா இருக்கு, அறிவியலுக்கு மாத்தமா இருக்கு, அனுபவத்துக்கு மாத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி எதுல மாத்தம் வந்துடக்கூடாது? அறி சந்தேகம் வந்துடக்கூடாது, ஹதீஸ்ல வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்து சொல்றாங்க பாருங்க, வலா யுஆரது நஸ்ஹு பிக்யாஸின், உங்களுடைய ஆராய்ச்சியை வைத்து ஹதீஸுக்கு முரண்படக்கூடாது. அத்தனை ஆராய்ச்சிகளும் தூக்கி குப்பையில போடுங்க. இத்தனை ஆராய்ச்சி, லட்சக்கணக்கான அறிஞர் இப்படி சொன்னாங்க. எங்களுடைய அறிஞர்கள் குழு முடிவு பண்ணிச்சான். அவங்க சொல்றது என்ன? அவர்களுடைய அதிரையும் போய் பாருங்க. இப்ப என்னன்னா, அறிஞர்களின் மேல்மட்ட குழுவம் மண்ணாங்கட்டு மண்டையில போடும். ஒருத்தனுக்கு குரான் மனப்பாடம் கிடையாது, ஒருத்தனுக்கு அரபி சுட்டு போட்டாலும் வராது. ஆனா பேர் என்ன? அறிஞர்களின் மேல்மட்ட குழு, அவர்களுடைய அறிஞர்களின் மேல்மட்ட குழு ஒன்று சேர்ந்து ஆராய்ச்சி செய்து முடிவு செய்தார்கள், இந்த ஹதீஸை தூக்கி எறிந்து விட வேண்டும் என்று முடிஞ்சு. எவ்வளவு விளையாட்டா போச்சு பாருங்க. மக்கள் கூட்டம் கூட்டமா கண்மூடித்தனமா போயிட்டு எதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு? செக்ரட்டரி, தௌஹீத் ஜமாத் செக்ரட்டரி, நான் வட சென்னை தௌஹீத் ஜமாத் செக்ரட்டரி, அந்த போர்டை போட்டுங்கிறதுக்காக வேண்டி ஓடிக்கிட்டு கூட்டம். அல்லாஹ் பாதுகாக்கும் விஷயத்துக்குமா. பல் நஹதிருல் அகீசத வன தலக்கா நுசூசஹு, அத்தனை ஆராய்ச்சிகளும் தூக்கி குப்பையில போட்டுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்வோம். வலா நுஹர்ரிஃபு கலாமஹு அன் ஹகீகத்திஹி, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எதுவோ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை மாற்றவே மாட்டோம். லிஹியாலின் யுஸம்மீஹி அஸ்ஹாபுஹு மஅகுலன், அறிவுங்கிறத வச்சோ புரியுதா, அல்லது அனுபவங்கிறது எதை வச்சுமே நம்ம அதுக்கு மாற்று அர்த்தம் சொல்ல மாட்டோம். எது உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றமா உள்ளது அறிவு என்று தெரிகிறதோ, நாம் அதை அறியாமை என்று சொல்வோம். நீங்க உங்களுடைய அறிவு அறிவியல் அனுபவம் அப்படிதான் சொல்றாங்க. அறிவியலுக்கு மாத்தமா இருக்கா? அல்லாஹ் வானத்திலிருந்து இறங்குறான்னு சொல்றது எதுக்கு மாத்தமா இருக்கா? அறிவியலுக்கு மாத்தமா இருக்கான். சூரியன் வந்து அல்லாஹ்விடத்தில் போய் சுஜூது பண்ணது, அல்லாஹ் அனுமதி கொடுத்தாதான் கிழக்கில் உதிக்குதுன்னு சொல்ற ஹதீஸ் எதுக்கு மாத்தமா இருக்கான்? அறிவியலுக்கு மாத்தமா இருக்கான். நம்ம என்ன சொல்லுவோம்? எதை நீ அறிவியல் என்று சொல்லி புரியுதா, ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிற இருக்கு மாற்றமா ஹதீஸ், அந்த அறிவியலுக்கு மாற்றமா இருக்குன்னு சொல்லி ஹதீஸ மறுக்கிறியா இல்லையா? அந்த அறிவியலையும் அறிவியை நம்ம என்ன சொல்லுவோம்? மடமை அறியாமை என்று சொல்வோம். வாணி சவாபி மாசூலுன், உண்மைக்கு மாற்றமானது என்று சொல்வோம். வலா யுவஃபகு குபூலு கௌலிஹி அலா முவாஃபகத்தி ஃபுலானின் தூன ஃபுலானின் காயினம் மன் கான். வலா யூஃபகுன் படிங்க, அதான் நல்லது. வலா யூஃபகு குபூலு கௌலிஹி அலா முவாஃபகத்தி ஃபுலானின் தூன ஃபுலானின் காயினம் மன். யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ரசூல்லாவுடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்வதில், ரசூல்லாவுடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்வதில் யாருடைய பேச்சையும் நாம் கொண்டு வர மாட்டோம். அவர் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரிதான். புரியுதா இல்லையா? அபூபக்கர் மாதிரி 1000 அபூபக்கரா இருந்தாலும் சரி, சொல்ற உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன அபூபக்கர் என்பவர் யாரு? ரசூல்லாக்கு பிறகு நம்ம மதிக்கக்கூடியவர்களையே முதன்மையானவர். அப்பேற்பட்ட அபூபக்கர் மாதிரி 1000 பேர் இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்னு வந்துட்டா இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் நாம் விதிக்க மாட்டோம். புரிஞ்சுங்களா இல்லையாமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்னு அறிவிக்கப்பட்டு வந்துவிட்டால் முடிச்ச அவ்வளவுதான். அதுக்கு செவிதாழ்த்துவதை தவிர, கீழ்படிவதை தவிர எதையும் நம்ம வைத்துக் கொள்ள மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நிறுத்தி வைக்க மாட்டோம். யாருக்காக வேண்டி? இவர் ஏத்துக்கணும் அவர் ஏத்துக்கணும்னு நிறுத்தி வைக்க வேண்டும். நிபந்தனை ஒரே நிபந்தனை தான். அது என்ன? சஹீஹா இருக்க முடிஞ்சு. சஹீஹான அறிவிப்பு தொடரை கொண்டு வந்து விட்டால் அதோட முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா இல்லையா? ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்க. இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இமாம் அஹ்மது அவங்க அறிவிக்கிறாங்க பாருங்க. அப்படியே வரிசையா சஹாபாக்களுடைய தொடர்படி சின்ன சஹாபாக்கள் அவங்க சொல்றாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலுக்கு வந்தோம். அப்ப எங்களை விட பெரிய பெரிய சஹாபாக்கள் அந்த வாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அவங்களுக்குள்ளார கொஞ்சம் பேச்சுகள் வந்துச்சு, குரான் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் பேச்சுகள் வந்துச்சு. அந்த குரான் சம்பந்தப்பட்ட ஆயத்து பேச்சுகள் வந்த உடனே அந்த சஹாபாக்கள் ஒருத்தர் ஒருத்தர் சில கருத்துக்களை சொன்னாங்க. அப்ப கொஞ்சம் சப்தங்கள் கூடுனுச்சு. இந்த நேரத்தில் ரசூலாவுடைய வீட்டு வாசல்ல தானே என்ன நடக்குது, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க, முகம் சிவந்து போயிருச்சு. வந்தவங்க மண்ணை அள்ளி எல்லார் மூஞ்சிலையும் எரிஞ்சாங்க, உட்கார்ந்து இருந்த சஹாபாக்கள் மூஞ்சில எரிஞ்சாங்க. புரிஞ்சுட்டு மஹ்லன் தாமதியுங்கள், பயந்தாங்க சஹாபாக்கள், தாமதியுங்கள் சொன்னாங்க. இந்த செயலை கொண்டுதான் முந்தைய உம்மத்து அழிந்து போனது, இந்த செயலை கொண்டுதான் இந்த உம்மத்து அழிந்து போனது. அவர்கள் தங்களது நபிமார்களிடத்திலே ஆட்சேபணி செய்ய ஆரம்பித்தார்கள், நபிமார்களை எதிர்த்து பேச ஆரம்பித்தார்கள், நபிமார்களுடைய கருத்துகளுக்கு முரண்பட ஆரம்பித்தார்கள், இறக்கப்பட்ட வேதத்தின் ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு முரண்படுத்தி பார்க்க ஆரம்பித்தார்கள். அதனால் தான் அந்த உம்மத்து அழிந்தது. குர்ஆன் அதனுடைய ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை பொய்ப்பிக்கும்படியாக இருக்காது. குர்ஆனுடைய ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை உண்மைப்படுத்தும். உங்களுக்கு புரிந்ததின்படி அமல் செய்யுங்கள், உங்களுக்கு எந்த வசனம் புரிகிறதோ அதன்படி அமல் செய்யுங்கள், அதில் உங்களுக்கு எது புரியவில்லையோ அறிந்தவரிடம் அதை விட்டு விடுங்க. புரியுதா? இவ்வளவு பெரிய இந்த அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா அல்லாஹுடைய விஷயத்துல, அல்லாஹுடைய மார்க்க விஷயத்துல ஆதாரம் இல்லாம, இல்மு இல்லாம நம்ம பேசக்கூடாது. இல்மு இல்லாம, இல்மு எது, காலல்லா கால ரசூலுல்லா, அல்லாஹும் அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லா சொன்னார்கள் என்று வந்திருக்குது, அதுதான் இல்மு. இப்ப பாருங்க, எழுதி கொடுங்க ஆயத்து நம்பர்கள்லாம். சூரத்துல் ஆராஃப் உடைய 33வது வசனம், சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம். அதே போல சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயமா, அதனுடைய 36வது வசனம். இந்த வசனங்கள்ல அல்லாஹ் இதை தெளிவா சொல்றான், இல்மு இல்லாம மார்க்கத்தில் எதையுமே நீங்க பேசாதீர்கள், அறிவு இல்லாம இல்மு இல்லாம பேசாதீர்கள். அப்ப இல்மு என்பது என்ன, அடியான் என்ன செய்யணும், அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர்கள் மூலமாக எதை நமக்கு கொடுத்தானோ, அதே போல தன்னுடைய வேதத்தில் அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும், அதை உண்மை என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதை மக்கள் எல்லாருடைய பேச்சுகளை விட முன்னுரிமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரசூலு சொன்னதை அதை தான் நம்ம முன்னாடி வைக்கணுமே தவிர மக்களுடைய பேச்சுகளை அல்ல. அப்ப என்ன, மக்களுடைய பேச்சுகள் அல்லாஹ் ரசூலு சொன்னதுக்கு ஒத்து வந்தா ஏத்துப்போம், மக்களுடைய பேச்சுகள்ல எதுவும் ஏதோ ஒன்று அல்லாஹ் ரசூலு சொன்னதுக்கு மாற்றமா இருந்தா எதை விடுவோம், எதை பிடிப்போம், அல்லாஹ் ரசூலு சொன்னதை பிடிச்சுப்போம், மக்களுடைய பேச்ச விட்டுருவோம். புரியுதுங்களா இல்லையா? சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க. புரியுதா? அதனுடைய கருத்து நமக்கு தெளிவா தெரியல, அப்ப என்ன செஞ்சிருவோம், புரிஞ்சவங்களுக்குள்ள விட்டுருவோம். அப்படி புரியலங்கிற ஒரு காரணத்தினால அதை மறுப்போமா, மறுக்க மாட்டோம். எந்த விஷயம் நமக்கு புரியலையோ அதுல நம்ம வாய் மூடி இருப்போம், எந்த விஷயம் நமக்கு புரியலையோ அதுல நம்ம வாய் மூடி இருப்போம். இல்மு இல்லாம மார்க்கத்தில் பேச மாட்டோம். இல்மு என்பது எது, வல் இல்மு மகாம அலைஹிந்தலில், எது ஆதாரத்தோடு நமக்கு கிடைத்ததோ அதுதான் இல்மு. வன்னாஃபிஉ மின்ஹு மா ஜாஅ பிஹி ரசூல், ரசூலுல்லா எதை சொன்னார்களோ அதுதான் நமக்கு இல்மை தரக்கூடியது, பயன் தரக்கூடியது. புரியுதுங்களா? வகத் யகூனு இல்முன் மின் கைரி ரசூல், ரசூலுல்லா அல்லாதவர்களிடமிருந்து ஒரு கல்வி இருக்குமே ஆனால், ரசூலுல்லா அல்லாத ஒருவரிடமிருந்து ஒரு கல்வி இருக்குமே ஆனால் அது துன்யாவுடைய விஷயத்தில் இருக்கலாம், மார்க்க விஷயத்தில் இருக்கவே முடியாது. உதாரணத்துக்கு புது புது கண்டுபிடிப்பு இருக்குது, கணக்கு இருக்குது, அப்புறம் வந்து இன்ஜினியரிங் இருக்குது, இப்படி இதுல வேண்டுமானால் ரசூலுல்லா அல்லாதவரிடமிருந்து ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா மார்க்க விஷயங்களில், அம்மல் உமூருல் இலாஹியத்துல் மஆரிஃபு தீனியா, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் என்று வந்துட்டா அங்க நீங்க யாரிடமிருந்து மட்டும்தான் எடுக்கணும், ரசூலுல்லாவிடம் இருந்து மட்டும்தான் எடுக்கணும். உலகமே ஒரு பக்கம் நின்று கொண்டு அல்லாவை பத்தி சொன்னாலும், உலகமே ஒரு பக்கம் நின்று கொண்டு மார்க்க விஷயங்களை ஒரு விஷயத்தை சொன்னாலும், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மட்டும்தான் நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எடுப்போம், மார்க்கத்தினுடைய விஷயத்தில் எடுப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.